கலாத்தியர் அதிகாரம் 3. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்தார் என்பது பற்றி மிக தெளிவாக கலாத்திய மக்களாகிய உங்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் நீங்களோ புத்தியற்றவர்களாயிருந்தீர்கள். எவரையோ உங்களிடம் தந்திரம் செய்ய அனுமதித்து விட்டீர்கள். இதை பற்றி எனக்கு கூறுங்கள். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் எப்படி பெற்றுக்கொண்டீர்கள்? சட்டங்களை பின்பற்றுவதன் மூலம் ஆவியானவரை ஏற்றுக்கொண்டீர்களா? இல்லை, நீங்கள் ஆவியை பெற்றீர்கள். ஏனென்றால் நீங்கள் நற்செய்தியை கேள்விப்பட்டு நம்பினீர்கள். ஆவியானவரால் நீங்கள் கிறிஸ்துவில் உங்கள் வாழ்க்கையை தொடங்கினீர்கள். இப்பொழுது உங்கள் சொந்த மாம்சீக பலத்தால் தொடர முயற்சி செய்கிறீர்களா? எவ்வளவு புத்தியற்றவர்கள் நீங்கள்! பல வகையிலும் அனுபவங்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அவையெல்லாம் வீணாக வேண்டுமா? அவை வீணாகாது என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் சட்டங்களை பின்பற்றுவதால் தேவன் உங்களுக்கு ஆவியை கொடுக்கிறாரா? இல்லை, நீங்கள் சட்டங்களை பின்பற்றுவதால் தேவன் உங்களிடம் அற்புதங்களை செய்கிறாரா? இல்லை, உங்களுக்கு அவர் ஆவியை கொடுத்ததும் அற்புதங்களை நடப்பித்ததும் நீங்கள் நற்செய்தியை கேட்டு நம்பினீர்கள் என்பதால்தான். ஆபிரகாமை பற்றியும் வேத வாக்கியங்கள் அதையே கூறுகிறது.
ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். அவரது விசுவாசத்தை தேவன் ஏற்றுக்கொண்டார். இது அவரை தேவனுக்கு முன்பு நீதிமானாக்கியது.
ஆகவே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் மீது விசுவாசம் வைக்கிறவர்களே ஆபிரகாமின் உண்மையான பிள்ளைகள். எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பது பற்றியும் வேதவாக்கியங்கள் கூறியது. யூதர் அல்லாத மக்களை சரியான வழியில் அவர்களின் விசுவாசத்தின் மூலமே தேவன் வழிநடத்துவார்.
பூமியில் உள்ள மக்களை எல்லாம் ஆசீர்வதிக்க ஆபிரகாமே தேவன் உன்னை பயன்படுத்துவார்
என்று சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. ஆபிரகாம் இதை நம்பினார். நம்பியதால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டது போலவே நம்பிக்கையுள்ள அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவர். ஆனால் சட்டத்தின்படி வாழ்பவர்கள் எவரும் சாபத்துக்குள்ளாவார்கள். ஏனென்றால்
ஒருவன் சட்டங்களை தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவன் சபிக்கப்படுவான்
என்று சட்டங்களின் நூலில் எழுதப்பட்டுள்ளது. ஆகவே எவனும் சட்டத்தின் மூலம் தேவனுக்கு வேண்டியவனாவதில்லை என்பது தெளிவாக உள்ளது. ஏனெனில் வேத வாக்கியங்களில்
விசுவாசத்தினாலே தேவனுக்கு வேண்டியவனாக இருக்கிறவன் எப்போதும் வாழ்வான்
என்று சொல்லியிருப்பதே இதன் காரணம். விசுவாசம் சட்டம் அடிப்படையில் இயங்குவது அல்ல, அது வேறுபட்ட வழியை பயன்படுத்துகிறது.
எவனொருவன் சட்டங்களை கடைபிடிக்கிறானோ அவனே வாழ்வான்
என்று சட்டங்கள் கூறும். நம்மீது சட்டங்களானது சாபம் போட்டுள்ளது. ஆனால் கிறிஸ்து அச்சாபத்தை விலக்கிவிட்டார். தன்னையே அவர் சாபத்துக்கு உள்ளாக்கி கொண்டார்.
எப்பொழுது ஒருவனது சரீரம் மரத்திலே தொங்க விடப்படுகிறதோ அவனே சாபத்துக்கு உள்ளாகிறான்
என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இதனை செய்தார். அதனால் தேவனுடைய ஆசீர்வாதம் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கிறது. தேவன் ஆபிரகாமையும் ஆசீர்வதிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்த்தான் வருகிறது. இயேசு மரித்தார். அதனால் தேவனுடைய வாக்குறுதிப்படி பரிசுத்த ஆவியை பெற்றோம். விசுவாசத்தின் மூலம் நாம் அவ்வாக்குறுதிகளை பெறுகிறோம். சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். மனிதர்களுக்குரிய உடன்படிக்கையை பற்றி எண்ணி பாருங்கள். இவ்வாறு மனிதர்களுக்குள் அதிகாரப்பூர்வமாக உடன்படிக்கை ஏற்பட்ட பிறகு யாரும் அதில் உள்ளவற்றை தள்ளுவதும் இல்லை, புதிதாக சேர்த்து கொள்ளுவதும் இல்லை. எவர் ஒருவரும் அவற்றை ஒதுக்குவதும் இல்லை. ஆபிரகாமுக்கும் அவனது சந்ததிக்கும் தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். அவர் உன் சந்ததிகளுக்கு என்று பன்மையில் சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருமையில் சொல்லியிருக்கிறார். எனவே இது கிறிஸ்துவையே குறிக்கும். எனவே நான் சொல்வது என்னவென்றால், சட்டங்கள் வருவதற்கு முன்பே ஆபிரகாமிடம் தேவன் ஓர் உடன்படிக்கையை அதிகாரப்பூர்வமாக செய்திருக்கிறார். சட்டங்களோ 430 ஆண்டுகளுக்கு பின்னர் வந்தது. எனவே அது அந்த உடன்படிக்கையை எவ்வகையிலும் பாதிக்காது. தேவன் ஆபிரகாமுக்கு செய்து கொடுத்த வாக்குத்தத்தமும் தவறாதது. தேவனுடைய வாக்குறுதியை நாம் சட்டங்களை பின்பற்றி வருவதன் மூலம் அடைய முடியுமா? முடியாது. அப்படியானால் தேவன் கொடுத்தது வாக்குறுதியாகாது. ஆனால் தேவனோ தன் ஆசீர்வாதங்களை தன் வாக்குத்தத்தத்தின் மூலம் இலவசமாய் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அப்படியென்றால் சட்டங்களின் நோக்கம் என்ன? அவை மனிதர் செய்யும் தீமைகளை அவர்களுக்கு சுட்டி காட்டினர். ஆபிரகாமின் சிறப்பான வாரிசு வரும் வரை இச்சட்டம் தொடர்ந்து பயன்பட்டது. தேவன் இந்த வாரிசை பற்றியே வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இச்சட்டங்கள் தேவதூதர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டது. தேவதூதர்கள் மோசேயை மத்தியஸ்தராக பயன்படுத்தி சட்டங்களை மனிதர்களுக்கு வழங்கினர். மத்தியஸ்தன் ஒருவன் மட்டுமல்ல, ஆனால் தேவன் ஒருவராக மட்டுமே இருக்கிறார். இதனால் சட்டம் தேவனுடைய வாக்குறுதிக்கு எதிரானவை என்று பொருள் கொள்ள முடியுமா? முடியாது. மனிதர்களுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு சட்டம் இருந்தால் பிறகு நாம் அதனை கடைபிடித்து வாழ்வதன் மூலமே தேவனுக்கு வேண்டியவராக முடியும். ஆனால் இதுவும் உண்மை கிடையாது. ஏனென்றால் எல்லா மனிதர்களும் பாவத்தால் கட்டப்பட்டுள்ளதாக வேத வாக்கியங்கள் கூறுகிறது. எனவே தேவனுடைய வாக்குறுதி விசுவாசத்தின் மூலமே கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைப்பவர்களுக்கே வாக்குறுதி வந்து சேரும். இந்த விசுவாசம் வருவதற்கு முன்னால் நாம் எல்லாரும் சட்டத்தால் சிறைப்படுத்தப்பட்டிருந்தோம். தேவன் நமக்கு விசுவாசத்திற்குரிய வழியை வெளிப்படுத்தும் வரை நமக்கு விடுதலை இல்லாதிருந்தது. எனவே கிறிஸ்து வரும் வரை சட்டம் நமது எஜமானனாக இருந்தது. இயேசு வந்த பிறகு நாம் விசுவாசத்தின் மூலமாக தேவனுக்கு வேண்டியவர்களாக ஆனோம். இப்போது விசுவாசத்துக்குரிய வழி வந்துவிட்டது. எனவே நாம் இனிமேல் சட்டத்தின் கீழ் வாழ வேண்டியதில்லை. நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் விசுவாசத்தின் வழியில் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிவிட்டீர்கள் என்பதை இது காட்டும். இப்போது கிறிஸ்துவுக்குள் யூதர்கள் கிரேக்கர்கள் என்று எந்த வேறுபாடுகளும் இல்லை. அடிமைகள் சுதந்திரமானவர்கள் என்றும் வேறுபாடுகள் இல்லை. ஆண் பெண் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்துவாகிய இயேசுவின் முன் நீங்கள் அனைவரும் சமம்தான். நீங்கள் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள். எனவே நீங்கள் ஆபிரகாமின் பரம்பரையினர். ஆகவே தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்கிறீர்கள்.